ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரட்சகன் நமக்கெல்லாம் பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான். என்ன உபகாரம் அப்படின்னா, மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் சொல்றதுக்குமான ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்கான். இதுதான் பரமபாக்யம். அகோபாக்யம் அகோபாக்யம் அப்படின்னா, மகாத்மாக்களுடைய விஷயங்கள் தான் உலகத்துல ரொம்ப விசேஷம். பகவானுடைய விஷயங்களை நீங்க எடுத்துட்டோம்னா கூட, அது இருக்கக்கூடிய பக்தர்களை கொண்டுதான் அந்த விஷயத்துக்கு ஒரு மதிப்பு. கோபிகைகள் யசோதை நந்தகோபரி இவாளெல்லாம் விட்டுட்டு ஒரு கிருஷ்ணகீதா சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க, இவாளை விட்டுடுவோம், மாடு இல்லாம ஒரு கிருஷ்ண கதையை சொல்ல முடியுமா? கோபாலன் வந்துருதுனாலே கோமாதா இல்லாம சொல்ல முடியுமா? இப்படி பக்தர்களை கொண்டுதான் பகவானுக்கு மரியாதை, அவ்வளவு சிரேஷ்டம். அதனாலதான் யதிராஜ ராமானுஜருடைய சரித்திரம் நமக்கு அவ்வளவு ஜோரா இருக்கு. விசேஷமானவர் சுவாமி ராமானுஜர், இளையாழ்வார். அதனாலதான் வரதன் தானே வேடுவன் வேடுவச்சியாக வந்து அழகாக அவரை காப்பாத்தி கொடுத்துட்டான். ராமானுஜர் இவ்வளவு தூரம் ரக்ஷப்பட்டு வந்தார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி அவருக்காக பிரார்த்திச்சது அவருடைய தம்பி, சிஷ்யன், கிளாஸ்மேட், எப்படி வேணா நீங்க சொல்லுங்க, கோவிந்தர். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமே எம்பார் கோவிந்தர்னு சொல்லப்படுகின்ற அந்த கோவிந்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஆரம்பத்தில் பேர் கோவிந்தர் தான், பின்னாடி சன்னியாசம் வாங்கிட்ட பிறகுதான் எம்பார் கோவிந்தர் அப்படின்னு அவருக்கு பெயர். இன்னைக்கும் எம்பார் வம்சத்தார சேர்ந்தவர்கள் வாழ்ந்துருக்கார். அவ்வளவு சிரேஷ்டம் எம்பார் கோவிந்தர். அந்த கோவிந்தர் யாதவ பிரகாசர் மத்தவாளோட சேர்ந்து அழகா கங்கா யாத்திரை போறார். அப்படி அழகா போறார், மாசி மாசத்துல அவர்கள் கங்கையில ஸ்நானம் பண்ணார்கள். அவருக்கு ஒரே பிரார்த்தனை தான், வரதா அண்ணாவை பத்திரமா ஊர்ல கொண்டு போய் சேர்த்துடு அப்படின்னு சொல்லி அந்த தியானத்திலேயே அவர் பயின்றிருக்கார். அவருக்கு பூரணமான நம்பிக்கை, வரதன் ராமானுஜரை காப்பாத்துவான். இதுக்கு பேர் தான் சரணாகதி. அவரை காப்பாத்தணும், உன் பொறுப்பு ஒப்படைச்சாச்சுன்னா திரும்பி காப்பாத்தினானா இல்லையான்னு தெரியலையே. நம்மெல்லாம் பல சந்தர்ப்பத்துல பகவானிடத்துல பல விஷயங்களை ஒப்படைக்கிறோம், ஒப்படைச்சு டக்குன்னு அப்படியே பிடுங்கிடுறோம். இதுதான் பெரிய பாடு. இந்த கோவில் அர்ச்சனை தட்டு கொடுத்துட்டு திரும்பி பழம் தேங்காய் எல்லாம் பத்திரமா வாங்கிட்டு வந்து விடுறோம் பாருங்க. பெருமாள் நிவேதனம் அந்த மாதிரி அதை வாங்குற தப்புன்னு சொல்லல, உன் புரியத்துக்காக சொல்ற, கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பொறுப்ப திரும்பி நம்ம கையில எடுத்துன்றோம். அப்படி இருக்கப்படாது, அவங்கிட்ட கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பத்தி பயப்படவோ யோசிக்கவோ சந்தேகமோ எப்படி நடக்கும் எப்ப நடக்கும் இந்த சிந்தனையே வரக்கூடாது. ஆனா வர்றது, என்ன பண்றது, வரும்போதெல்லாம் ஒன்னையும் ஞாபகம், நான் பகவானிடத்துல இந்த விஷயத்த ஒப்படைச்சுட்டேன், அவனுக்கு தெரியும், இது இனிமேல் என் பொறுப்பு கிடையாது, அவன் பொறுப்பு. ஒரு விஷயத்த சுவாமி கிட்ட கொடுக்கும் பொழுது அது குழந்தைகள் கல்யாணமா இருக்கட்டும், இல்லாட்டி அவளுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், இல்லாட்டி படிப்பு விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி ஆபீஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி குடும்ப விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறதா இருக்கட்டும், நல்ல வீடு வாங்குறதா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், இந்த விஷயத்த நான் பகவான் கிட்ட கொடுக்கறேன், இனி இதுல என் பொறுப்பு எதுவும் கிடையாது, இனிமேல் சுவாமி இத பார்த்துப்பார், இத பத்தி இனிமேல் நான் கவலைப்பட வேண்டாம், நான் கவலைப்படக்கூடாது, இந்த ஒரு தீர்மானம் வேணும். கோவிந்தருக்கு அந்த தீர்மானம் இருந்ததுனால தைரியமா யாதவ பிரகாசரவாளோட கிளம்பி போயிட்டார். திரும்பி யோசிக்கவே இல்லையே, அண்ணா போய் சேர்ந்தாரா, காஞ்சிபுரம் சேர்ந்திருப்பார், போயிருப்பார், வரதன் அழிச்சுண்டு போயிருப்பான். இவ்வளவுதான், அழகா போயாச்சு, அவர்கள் கங்கை கரை அடைஞ்சாச்சு. அதே மணிகர்ணிகா காட், அந்த மணிகர்ணிகா படித்துறையிலேயே குளிச்சார் கோவிந்தர். அந்த அப்படியே அந்த படித்துறைய பார்த்தார், இந்த இடம் தானே எங்க அண்ணாவை தள்ளணும்னு நினைச்சா, ஏ கங்கா மாதா, எங்க அண்ணா ஆயுஷ் ஆரோக்கியத்தோட சௌக்கியமா 100 வருஷம் நன்னா இருக்கணும், நீதான் அதுக்கு சாட்சி, ஜோரா எங்க அண்ணாவோட கூட இருந்து அவர் நல்லபடியா இருக்க வேண்டியது பார்க்க வேண்டியது உன் பாடு அப்படின்னு விட்டார். அழகா அவள்லாம் அந்த மாசி மாசம் மாக ஸ்நானத்துல ரொம்ப விசேஷம், அது மாசி மாசத்துல நதிகள்ல போய் தீர்த்தம் பண்றது விசேஷம். கும்பகோணத்துடைய மகாமகம் முடிஞ்சு விடுத்தேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். மாசி மாசத்துல எப்ப வேணாலும் போய் நீங்க மாக ஸ்நானம் பண்ணலாம், அது நிஜமாவே சர்வசிரேஷ்டம் தான். இப்பெல்லாம் கூட போய் இன்னைக்கோ நாளைக்கோ இன்னும் ஒரு 48 நாளுக்குள்ள நீங்க எப்ப வேணா போய் கும்பகோணம் போய் ஸ்நானம் பண்ணலாம், தப்பே கிடையாது, ஆசிர்வாதம் நிச்சயமா உண்டு. அந்த மாதிரி அவ மாக ஸ்நானம் கங்கையில பண்றார்கள். அப்படி கங்கையில பண்றார். ஒரு நாள் கோவிந்தர் அப்படி அழகா குளிச்சு எழுந்துக்கிறார், கையில ஏதோ தானா வந்து மாட்டின்றது. என்னடா அது ஏதோ மாற்றவே, அது என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு முங்கி குளிச்சவர் எழுந்தார். கையில அழகான ஒரு சிவலிங்கம், ஆச்சரியம், அதிசயமா பார்த்தார் அந்த சிவலிங்கத்தை கோவிந்தர். உடனே அழகா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழகா யாதவ பிரகாசர் இடத்துல காண்பிச்சாதோ பாருங்க என் கையில ஒரு லிங்கம் கிடைச்சிருக்கு. உடனே யாதவ பிரகாசர் சொன்னார், கங்கா யாத்திரை பலன் கொடுத்துடுத்து கங்காதரனே கை புகுந்தான் அப்படின்னுட்டார். அது பாருங்க, ஒரு ராமானுஜருக்காக பிரார்த்தனை பண்ணாரணும், அந்த பிரார்த்தனையின் பலம் அகம் செய்யேவ அச்சுத பிரிய அப்படின்னு சொல்லும்படியான சிவபெருமானே ஜோரா இவர் கையில வந்துட்டார். ஏன்னா இந்த மாதிரி ஹிருதயம் இருக்கிறவாளுக்கு தான் உத்தமமான பகவத் அனுபவங்கள் கிடைக்கும். சரியா, பல சந்தர்ப்பங்கள்ல நாம நினைப்போம் எனக்கே பெருசா பகவத் அனுபவங்கள் கிடைக்கல அப்படின்னு ஒரு யோசனை வரும் இல்லையா. பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய சிந்தனைகள் நம்மளை சுத்தியே தான் ஓடிட்டு இருக்கு, நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இல்லாட்டி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாளை நினைச்சு சுத்தின் இருக்கு. அதை தாண்டி ஒரு அன்புன்றது வேணும். கோவிந்தர் எல்லா ஜீவரிடத்திலயும் அன்பு உடையவர். அதுவும் ராமானுஜர் உலகத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இல்லையா, அவருக்கு ஒத்தாசை பண்ணார், சகாயம் பண்ணார் இல்லையா, அதனாலேயே அழகா சிவபெருமானுடைய கிருபை கடைச்சொடுத்து அவ்வளவு அழகா கையில கடைச்சொடுத்து கங்காதரனே கை புகுந்தான் அப்படின்னுட்டார் யாதவ பிரகாசர். இதுல இத்தனை பேர் வந்தா இல்லையா, யாதவ பிரகாசர் அவர் கூட வந்த சிஷ்யா, இவா யார் கையிலயுமே சிவலிங்கம் கிடைக்கல, அதானே அதிசயம். அவர் வரதனை பிரார்த்தனை பண்ணார் அண்ணா கிட்ட, அதுக்கு என்னடா கிடைச்சது கங்கையிலன்னா சிவலிங்கம் கிடைச்சொடுத்து வாரணாசியில. இன்னைக்கும் பார்த்தோம்னா காசியில இறந்தா முக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, அங்க சிவபெருமான் பைத்தியம் வேஷத்துல அலைவாராம். அலைஞ்சுண்டு யார் காசியில் அப்படி மரண தருவாயில் இருக்காளோ அவ காதுல ஓடி வந்து ராமா 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 அப்படின்னு உபதேசம் பண்ணிடுவாராம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே தத்துல்யம் அப்படின்றார். சஹசிரநாமத்துக்கு துல்லியமானது எதிரா அப்படின்னா ராமா ராமா ராமான்ற அந்த நாமம் அப்படின்றார். அதனால அந்த காசியில அவ்வளவு அழகா இவருக்கு கங்காதரன் கை புகுந்தான். ரொம்ப சந்தோஷம். மற்றவாக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருந்தது, நமக்கெல்லாம் கிடைக்கலையே, அவருக்கு மட்டும் கிடைச்சு விடுத்தேன். ஆனா இவாள்லாம் ராமானுஜருக்கு இதம் பண்ணணும்னு நினைக்கல இல்லையா, ராமானுஜரை கொலை பண்ணணும்னு தானே நினைச்சா. ஹிருதயத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவாளிடத்துல எப்படி தெய்வம் வந்து சேரும் இல்லையா. அதனாலதான் எப்பொழுதுமே ஹிருதயம் சுத்தமா இருக்கணும்னு பெரியவா பேசலாம். ஹிருதயத்தை சுத்தப்படுத்துறது தெரியுமா சுலபமான வழி, இந்த மாதிரி மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை கேட்கறது, சத்சங்கம், இதுதான் சத்சங்கம், நாமஜபம், இதெல்லாம் தான் நம்முடைய ஹிருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கான சுலபமான உபாயம். அழகா சிவபெருமான் கிடைச்சுட்டா திருப்பியும் அவ அழகா கங்கா யாத்திரையும் திரும்பி வரா. திரும்பி வர வழியிலேயே புரி ஜெகநாத க்ஷேத்திரம் போறார்கள். அழகா ஜெகநாதனை சேவிச்சுட்டு அழகா வரா காலஹஸ்தி சிவபெருமானையும் சேவிச்சுட்டும் அழகா அப்படியே வரா காஞ்சிபுரத்துக்கு வந்துருக்கா. அப்ப சொல்றார் கோவிந்தர் சொல்றார், இந்த சிவபெருமானை எங்கேயாவது நான் நல்ல இடமா பார்த்து பிரதிஷ்ட பண்ணிட்டு வரேன் அப்படின்றார். சரின்னு உத்தரவு கொடுக்கிறார். நேர அவருடைய ஊர் மதுரமங்கலம், மழலை மங்கலம் அப்படின்னு பேர். இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு. அழகா தன்னோட ஊருக்கு போறார், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாரையும் கூப்பிடுறார், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றார். அதாவது லிங்கம் கிடைச்ச விஷயத்த, அதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயத்தையும் சொல்ல, ராமானுஜருடைய கொலை பண்ற விஷயங்கள்லாம் எதுவுமே அவர் சொல்லல. அழகா வந்துட்டார், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொன்னார். உடனே ஜனங்கள்லாம் பரம சந்தோஷப்பட்டார்கள். அந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணார்கள் சிவபெருமான, காசியிலேந்து வந்த சிவபெருமான ஜோரா பிரதிஷ்ட பண்ணார்கள். பிரதிஷ்ட பண்ணி கோவிந்தரே அவருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஆச்சரியமா, இன்னைக்கும் அந்த கோவில் இருக்கு, இன்னைக்கும் அந்த சிவபெருமான் அந்த ஊர்ல இருக்க. அடியன் சேவிச்சது இல்ல, நிச்சயமா போய் சேவிக்கணும்னா கோவிந்தர் கையில கிடைச்ச சிவபெருமானாச்சு. சரியா, ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ராமானுஜரை காப்பாத்தினதுக்கான ஒரு கிஃப்ட், பகவானா கொடுத்த ஒரு கிஃப்ட், வரதன் கொடுத்த கிஃப்ட், சிவபெருமான் தன்னையே கொடுத்த ஒரு அனுகிரகம் அது. அழகா அவர் அங்க பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்ப காளஹஸ்திநாதன் பார்த்தார். காளஹஸ்தி விசேஷமான பஞ்சபூத லிங்கங்கள்ல ஒரு ஸ்தலம் இல்லையா, அத்தனை ஆச்சரியம். அதனால காளஹஸ்திநாதன் சொப்பனத்துல வந்தார். வந்துட்டு நீ பூஜை பண்றதுக்கு என்னோட ஊருக்கு வா, நீ வந்து எனக்கு பூஜை பண்ணணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னுட்டார். சிவபெருமான் ஆசைப்பட்டுட்டாரா, ஏன்னா இங்க அவர் பண்ற பூஜையை பார்த்து காளஹஸ்திநாதனுக்கு சந்தோஷம் வந்துடுத்து. உடனே ஜோரா இவருக்கு சொப்பனம் வந்ததா, அடுத்த நாள் வாக்கிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி எனக்கு காளஹஸ்திநாதன் சொப்பனத்துல வர சொல்லியிருக்கார், அங்க பூஜை பண்ண சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்குள்ள காளஹஸ்திநாதன் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய கைங்கரியம் பண்றவா கிட்ட அவளுக்கு சொப்பனத்துல காட்சி கொடுத்து, இந்த மாதிரி மதுரமங்கலத்துல கோவிந்தன் ஒருத்தர் இருக்கா, உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், அப்ப அவருக்கு பேரதான், உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் இருக்கா, அவரை கூட்டிட்டு வாங்கோ, அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்து நம்முடைய கோவில்ல ஜோரா பூஜை பண்ண வைக்கணும்னு சொல்லி அவர்கள் அங்கேயிருந்து அனுப்பிட்டார். அவளும் அழகா வந்தா, ஜோரா மரியாதை பண்ணி கோவிந்தர உள்ளம் கை கொணர்ந்த நாயனார் அவரை அழகா காளஹஸ்திக்கு அழிச்சுட்டு போயிட்டா. அங்க அவருக்கு முத்ர மோதிரம் முத்ராதிகாரி அதிகாரம் எல்லாம் கொடுத்து நித்தியம் ஜோரா அவர் சிவபெருமானுடைய பூஜையை பண்ணிண்டு இப்படி இருந்துட்டு இருந்தார். இந்த யாதவ பிரகாசர் இவாள்லாம் அவர் திருப்பியும் போய் ராமானுஜரை பார்க்கவோ, ராமானுஜர் வந்துட்டாரோ கேட்கவோ போற விஷயம் தெரிஞ்சுடுது. ஊருக்கு வந்தோடனே அப்ப அந்த ராமானுஜர் பாதியில வந்துட்டான்ப்பா எல்லாம் சொன்னா சந்தோஷப்பட்டார். ஆனா போய் அண்ணாவை பார்க்கல, அதுக்கெல்லாம் சமயம் இல்லை. நேர திரும்ப ஒரு பாட்டுக்கு காளஹஸ்திக்கு போயிட்டார். இப்படியே அழகா யாதவ பிரகாசர் இந்த கொலகார கூட்டம் இருக்கு, அப்படிதான் சொல்லணும், எனக்கு கோபம் வருது எனக்கு. அவள்லாம் திரும்பி அழகா வந்துட்டார்கள். வந்தா அழகா அத்திகிரி வரதனுக்கு ஜோரா தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் இளையாழ்வார். இவா வரும்போது பாக்குறாரு, தோல்ல குடத்தை தூக்கிண்டு இளையாழ்வார் நடந்து போறத பார்த்தார், கொஞ்சம் பதறி போயிட்டா. அதுக்கப்புறமா அழகா அவர்கிட்ட விசாரிச்சா எல்லா விஷயத்தையும் அவர் சொன்னார். இந்த மாதிரி நான் வழி தவறி போயிட்டேன், அப்ப கூட சொல்லல, நீங்க கொலை பண்ண பார்த்தாலும் ஒரு வார்த்தை சொல்லல, முகத்துல ஒரு கடுகடுப்பு இல்ல, ஒரு வித்தியாசமா பழகல, இதுதான் தெய்வீகம். நம்மளால அப்படி முடியுமா? நம்மள யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சுட்டான்னு தெரிஞ்சாலே அவகிட்ட பேச பிடிக்காது, அருவருப்பா இருக்கும். சரியான வார்த்தை அருவருப்பு தான். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பந்துவா இருக்கட்டும், அது அப்படிதானே தோணும். ஆனா இதெல்லாம் தான் மகாத்மாக்களுடைய குணம். ராமானுஜர் எப்படி நடந்து காட்டுறா, எதுக்குன்னா நாம எப்படி இருக்கணும்ன்றதுக்காகத்தான். எல்லாருமே ஆத்மாக்கள் தான், அவசரத்துல தவறுகள் செய்யறது, அதாவது மனுஷாளுடைய தவறை வெறுக்கணும் ஒழிய அவளை வெறுக்கக்கூடாது. நம்ம சம்சாரிகள் எல்லாரும் என்ன பண்றோம்னா, சம்பந்தப்பட்டவாளை வெறுக்கிறோமே ஒழிய அவளுடைய குற்றத்தல்லவா வெறுக்கணும். நன்னா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் சம்பந்தப்பட்டவாளை வெறுக்கிறோம், சம்பந்தப்பட்டவாளுடைய குற்றத்தை வெறுக்கணும், குற்றத்தை வெறுக்கணும். பார்த்த சாம்பார் சரியில்லைன்ற பொண்டாட்டி போய் வெறுக்க முடியுமா, இல்லாட்டி வேற யாராவது வெறுக்க முடியுமா? அந்த சாம்பாரை வெறுக்கலாம், இல்லாட்டி இப்படி வேண்டாம்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குழந்தை சரியில்லை அப்படின்னா உடனே அதனுடைய அந்த குற்ற குணத்தை வெறுத்து அதை சரி பண்ணணும். அதை விட்டு அந்த குழந்தைய வெறுக்கிறதுன்னு எந்த விதத்துல நியாயம்? சொத்த குழந்தை வந்து கிறுக்கி எடுத்து பென்சிலால உடனே கைய உடைப்பாளா, இனிமேல் கிறுக்காதேன்னு சொல்லி பண்ணப்படாதுன்னு மிரட்டலாம். அதாவது ஓரளவுக்கு தான், சரியா திவ்யம் தவறு பண்ணக்கூடாதுன்றதுக்காக, புரியறதுக்காக இத்தனையும் நான் சொல்றேன். ராமானுஜர் இளையாழ்வார் அவ்வளவு அழகா இப்படி வந்துட்டேன், ஆனா பகவானுடைய கிருப்பை, வரதராஜன் பெருந்தேவி தாயாரும் வேடுவனா வேடுவச்சியா வந்து வழிகாட்டிட்டா, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு விட்டார் யாதவ பிரகாசரை பார்த்து. யாதவ பிரகாசரத்துக்கு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கூடி குறுகி போற நிலைமை வந்துருச்சு. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படின்றார் திருவள்ளுவர். நமக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டா அப்படின்னா அவர்கள் வெக்கப்படும்படியா அவளுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா இல்லையா? ராமானுஜர் அவரை கொண்டாடிட்டார். உடனே யாதவ பிரகாசன் நினைச்சிருந்தார், நிஜமாவே இவர் யாரோ ஒரு தெய்வீகமானவர் தான், அதனாலதான் வரதராஜனுடைய தரிசனம் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தார். ஆச்சரியமா ஜோரா திரும்பியும் யாதவ பிரகாசர் சொன்னார், நீங்க எங்கூட்டையே வந்து திருப்பி பாடம் படிக்கணும்னு சொல்ல, திரும்பியும் அழகா இளையாழ்வார் அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு, திருக்கச்சம்பிட்டு உத்தரவு வாங்கிட்டு, திரும்பவும் யாதவ பிரகாசன் இடத்துல வேதாந்த பாடம். இதுதானே அற்புதம். நினைச்சு பாருங்க, கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான்னு பிரத்யக்ஷமா நன்னா தெரிஞ்சு, அதுக்கான ஐ விட்னஸ் கோவிந்தர்லாம் இருக்கார், இத்தனை தெரிஞ்ச பிறகும் அவரிடத்துல திரும்பவும் போய் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவரிடத்துல வேதாந்த பாடம் படிக்கணும்னு எவ்வளவு வசத்தி பார்த்துக்கோங்க இளையாழ்வார். லக்ஷ்மணனா இருந்து கைங்கரியம் பண்ணவர், பலராமனா இருந்து பகவத் அனுபவம் அனுபவிச்சவர், ஆதிசேஷனா இருந்து பகவான் அனுபவிச்சிருக்கிறவர். அதனாலதான் இப்பேற்பட்ட குணம். என்ன குணம் நினைச்சு பார்க்க முடியுமா? திரும்பி அவர் காலில் விழுந்துட்டு அவர் சொல்றதை கேட்டுட்டு அடியேன்னு கைகட்டி வாய்ப்புத்தி அவர் முன்னாடி நிக்க முடியும். நமக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டா, இல்லாட்டி நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாலும், நம்மளை பத்தி யாராவது தப்பா பேசிட்டா வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுடுத்து. அவளை பாக்குற பார்வை எப்படி கேவலமா பார்ப்பேன், ஒரு புழு மாதிரி அவளை நினைக்க மாட்டேயாளா. அவளை திரும்பி அவள் இடத்துல போய் ஒரு மரியாதையா முதல்ல பழக வருமா சொல்லுங்க? முதல்ல பழகவே வராது, அப்புறம் மரியாதையா பழக, அப்புறம் இவர் அழகா வேதாந்த பாடம் சொல்லி கொடுக்கிறார்னு சொல்லி நிதானமா இருக்க. இதுதான் மகாத்மாக்களுடைய குணம். அதனாலதான் இளையாழ்வார் வசத்தி, அதனாலதான் ராமானுஜா அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் உள்ள வரதுன்னா அந்த குணம். மகாத்மாக்களுடைய குணங்கள் தான் பேசறது. அவ்வளவு வசத்தி, அவ்வளவு சிரேஷ்டம். இது யாருடைய பாக்கியம்? நான் யாதவ பிரகாசருடைய பாக்கியம். இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு. அழகா நித்தியம் யாதவ பிரகாசரிடத்துல வேதாந்த பாடம் படிச்சுட்டு இருக்கார். தீர்த்த கைங்கரியமும் நடந்துட்டு இருக்கு. வரதராஜனுக்கு தீர்த்த கைங்கரியம் அழகா நித்தியம் தோல்ல சுமந்துண்டு, ஏதான ஒரு ஜென்மால அந்த சாலக்கணர்லேருந்து தீர்த்தம் எடுத்துண்டு வரதராஜன் கோவிலுக்கு ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லிட்டு நடந்து போகணும். அப்பதான் அந்த கைங்கரிய பலம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அது ஒரு தனி சுகம்தான். இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கா. அப்ப காஞ்சிபுரத்திலேருந்து சில வைஷ்ணவர்கள்லாம் ஸ்ரீரங்கம் போனார்கள். ஸ்ரீரங்கம் போனவர்கள் அழகா சுவாமி ஆள வந்தார். விசேஷமான ஒரு ஆச்சாரியன், நாதமுனிகளுடைய பேரன், ராஜாவா இருந்து ராஜ்யத்தை விட்டுட்டு ரங்கனே கதின்னு வந்த ஒருத்தர், மணக்கால் நம்பிகளுடைய சிஷ்யர் சுவாமி ஆள வந்தார். என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு ஒரு ராணி கேட்டதனாலே ஆள வந்தார்னு பேர். அவருடைய உண்மையான பெயர் யமுனை துறைவன், யமுனாச்சாரியார், அதுதான் அவருடைய பெயர். அந்த சுவாமி ஆளவந்தார சேவிக்கும் பொழுது சுவாமி ஆளவந்தார் கேட்டார். இத்தனைக்கும் சுவாமி ஆளவந்தார், நாதமுனிகள் அவருடைய தாத்தா மூலமா வந்த மணக்கால் நம்பிகள் கொடுத்த பவிஷ்யதாச்சாரியன் மூர்த்திய டெய்லி தியானம் பண்ணிட்டு இருக்கார். யார் இந்த பவிஷ்யதாச்சாரியன், இவர் எப்ப நமக்கு தென்பட போறார் அப்படின்னு ஒவ்வொரு நாளா, தனக்கப்புறமா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு ஆச்சாரியன் யார், முதல்வன் யார் அப்படின்னு ஒவ்வொரு நாளா அந்த மூர்த்தியை பார்த்து பார்த்து, பவிஷ்யதாச்சாரியன் மூர்த்தி ராமானுஜருடைய மூர்த்தி இருக்கு இல்லையா, அதை பார்த்து 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 கேட்டுட்டே இருந்தா. அழகா இந்த காஞ்சிபுரத்திலேருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இடத்துல காஞ்சிபுரத்துல பெருமாள் கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னார். உடனே அவ அழகா விசேஷம் சொன்னா. என்ன விசேஷம்னா, இந்த மாதிரி யாதவ பிரகாச இடத்துல இளையாழ்வார்னு ஒரு பிள்ளையாண்டாம் படிக்கிறார், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இந்த விஷயத்துக்குலாம் அவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்ணார். சசியயதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினின்ற வியாக்கியானத்தை ரொம்ப அழகா சொன்னார். வரதராஜன் பெருந்தேவி தாயாரே அவரை விந்தியமலை காட்டிலேருந்து மீட்டு கொண்டு வந்தா. இப்படி எல்லாம் சொன்ன உடனேயே இந்தளத்தில் தாமரைப்பூ பூத்தா போல் இருக்கிறதே அப்படின்னுட்டார். அதாவது இரும்பு சட்டியில தாமரப்பூ பூக்கிறவ நெருப்பு கொழுந்து விட்டு எரியும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இரும்பு அடுப்பு அதுல தாமரப்பூ போக்குமா? அந்த மாதிரி கலியுக, கலியுகம்ன்றது இந்தளம் மாதிரி இருக்கான். அப்படியே பாலைவனத்துல தாமரப்பூ பூக்கிற மாதிரி கலியுகத்துல இப்படி ஒரு வியக்தியா, இப்படி ஒரு அதிசய பிறவியா நான் பார்க்கணுமே அப்படின்னுட்டாராம். என்னைக்கு ஒரு ஆச்சாரியன் மனசுல தன் சிஷ்யன் பார்க்கணும்னு ஒரு தோணல் வந்துடுத்தோ அன்னைக்கே நம்முடைய ஜென்மா சாபல்யம் ஆயிடுத்து. உடனே அழகா அவருக்கு மனசுல தோணிடுத்து, சரி அவரே பார்க்கலாமேன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்திலேருந்து சுவாமி ஆள வந்தார். ரங்கனுடைய உத்தரவோட கிளம்பினார். ரங்கன் அழகா சிரிச்சான், நல்லபடியா போயிட்டு வாரும் அப்படின்னு அனுப்பிட்டான். ரங்கனை தியானம் பண்ணிட்டே கிளம்பினார். அழகா வரார் காஞ்சிபுரம். வரவழியில ஜோரா திருக்கோவலூர் ஆயன், அழக உலகளந்த பெருமாள் முதலாழ்வார்கள் மூணு பேரும் சந்திச்ச இடம். அழகா அந்த பெருமாளை சேவிச்சுட்டு ஆனந்தமா காஞ்சிபுரம் வர, நகரேஷு காஞ்சி அப்படின்வா. நகரங்கள்ல எதிராக வசதி அப்படின்னா காஞ்சி. ஏண்டானா அங்க சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி எந்த பக்கம் திரும்பினாலும் கோவில்கள் எப்பொழுதும் மாத்தி மாத்தி உற்சவம் அவ்வளவு ஜோர். அழகா காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரத்துல செல்லப்பிள்ளை யாருடான்னா வரதன் தான். சரியா மத்த எல்லா மூர்த்தியுமே சீனியர் மூர்த்தி, தீப பிரகாசர் ரெடி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னா திருமழிசி ஆழ்வார்க்கு பிரத்யக்ஷமான அனுபவம், அவ்வளவு சிரேஷ்டம். ஜோரா பொய்கி ஆழ்வார் அவதாரஸ்தலம் எல்லாரும் வசத்தியாச்சு. அதுல செல்லப்பிள்ளை யாருன்னா நம்ம வரதன் தான். அழகா சேவிக்க வந்துட்டா ஜோர உலகமேத்தும் ஆழியான் அத்தியூரான ஆய் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணும்படியான அத்தியூரான் அத்தியூரான் புள்ளை ஊர்வான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் விரான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்படியான மூன்று தீக்கும் மறையான வேதவன் வேதஸ்வரூபமானவன் காஞ்சி வரதராஜன். அவ்வளவு அழகானவன் வரதராஜன் புன்னகை மண் அழகா அவனை சேவிக்க வந்தார் சுவாமி ஆள வந்தார். அந்த உடனே அழகா வரம் தரும் பெருமாளர் காஞ்சிபுரத்தரையர் திருக்கச்சி நம்பிகள் இவாள்லாம் அழகா ஆளவந்தார போய் வரவேற்கிறார். ஆளவந்தார போய் அழகா சேவிக்கிறார் கஜேந்திரதாசன் சொல்லும்படியான திருக்கச்சி நம்பிகள். அப்படி சேவிச்ச உடனேயே ஆச்சரியமா கேட்கிறார் ஆளவந்தார், என்ன கஜேந்திரதாசரே ஆளவட்ட கைங்கரியம் எல்லாம் குறைவில்லாமல் நடக்கிறதோ? திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜனுக்கு வேர்க்கும்னு சொல்லி டெய்லி விசிறி வீசின்றே இருப்பார். முந்தானத்தி கூட நேத்திய முந்தானத்தி கூட பார்த்தேன், நேற்று தான் எனக்கு நேத்திய முந்தானத்தி தான் பேப்பர்ல பார்த்தேன். இந்த மகாமக குளத்துல வந்து நிறைய பேர் தீர்த்தம் ஆடுறா இல்லையா, நல்ல வெயில் வேற, ஒரு வயசான வைஷ்ணவர் பெரிய விசிறி வீசி வச்சுண்டு இந்த குளத்தை அப்படி வீசிட்டே இருக்கா, எதுக்குடான்னா பக்தாளுக்கான். போட்டோ பார்த்தேன், நிஜமாவே திருக்கட்சி நம்பிகள் தான் மனசுல ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த வெயில் அவர் நின்று இருக்கார், அங்க சுத்தி வரவாளுகள் எல்லாம் விசிறி வீசிட்டு இருக்கார். அப்ப இந்த காலத்திலயும் திருக்கட்சி நம்பிகள் இருக்கத்தான் செய்யறார். திருக்கட்சி நம்பிகளை விட வசத்தி, ஏன்னா திருக்கட்சி நம்பிகள் வரதனுக்கு வீசினார். இவர் எந்த பாகவதர்கள் யாருன்னு அத்தனை பேருக்கு வீசிட்டு வைஷ்ணவர். நான் போட்டோ பார்த்தேன், நிஜமாவே தினமலர் பேப்பர் தான் நினைக்கிறேன். நிஜமாவே இதெல்லாம் தானே ஆச்சரியம். அந்த மனசு பாருங்கோ, ஏதோ சின்ன வயசுல ஒரு 70-75 வயசு இருக்கும் அந்த தாத்தாக்கு, அந்த வெயில நின்னு விசிறி வீசணும்னு அவருக்கு தோன்றது அப்படின்னா இதுதான் பகவத் கைங்கரிய ருச்சி. அந்த மாதிரி கேட்டார் அழகா கஜேந்திரதாசரே ஆளவட்ட கைங்கரியம் சுகமா அப்படின்னா, உம்முடைய கிருப்பையில நன்னா நடக்கிறது. நேரம் ஆள வந்தார் பெருந்தேவி தாயார் போய் சேவிச்சார், நன்னா சேவிச்சார் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய. சும்மா சம்பிரதாயத்துக்கு ஒரு பிள்ளைய குடம்மா அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இறங்கினார். அழகா இப்ப பிரதட்சணம் பண்ணி தான் பெரியவாள்லாம் கோவில சேவிப்பா. நம்மள மாதிரி நேர குடு குடு குடுகுடுன்னு சன்னிதானத்துக்கு ஓடுறதால பெரியவாளுக்கு கிடையாது. கோவில் முதல்ல முதல் பிரதட்சணம் பண்ணுவா, அப்புறம் உள் பிரதட்சணம் பண்ணுவா, அப்புறம் கொடிமரத்துக்கிட்ட சேவிப்பா, இப்படி எல்லாம் பார்த்துட்டு தான் போவா. சும்மா எடுத்தவொன்னே ஓடுறதுன்னு கிடையாது. கோவில்னா அந்த இடத்த அத்தனை ஒரு சாநித்தியம் இருக்கு இல்லையா. அழகா அப்படி பெருந்தேவி தாயார சேவிச்சுட்டு அப்படி இறங்கி வர, உற்சவ மூர்த்தி எல்லாம் சேவிச்சுட்டு அழகா பேரொருளான் சேவிச்சுட்டு அப்படி வர, வரும் பொழுது ஆதிசேஷனுடைய சந்நிதி உண்டு, அனந்தாழ்வான் சந்நிதி உண்டு. அழகா அந்த புற்று இருக்கு, அந்த அனந்தாழ்வான் சந்நிதியை சேவிச்சுட்டு ஜோரா வரார் கரியமாணிக்க வரதர். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான யார்னா இந்த கரியமாணிக்க வரதர், கரிமாணிக்க வரதர்னு சொல்லுவா. அழகா நன்னா கரிய மாணிக்கம் மாதிரியே இருப்பார் அந்த வரதர். அழகா அங்க பார்த்தா பெருமாள் தாயாரோட இருப்பார், வேற வரதராஜன் தனியா இருப்பாரோ, இங்க கரியமாணிக்க வரதர் தாயாரோட இருப்பார். அங்க அழகா வந்து ஜோரா சேவிச்சார், சேவிச்சுட்டு அப்படி அப்படி போறார். அழகா பார்த்தா யாதவ பிரகாசனோட ராமானுஜர் அவள்லாம் கோஷ்டியா வரதராஜனை சேவிக்க வரார். உடனே பக்கத்துல இருக்க மண்டபத்து மேல ஆள வந்தார், அவர் கூட வந்த சிஷ்யர்கள் திருக்கச்சி நம்பிகள் எல்லாரும் நிக்கிறா. அழகா யாதவ பிரகாசன் ஜோரா வரார். அப்ப ஆள வந்தார் கேட்டா, அது யாருடைய கோஷ்டி இது சுவாமி? இது யாதவ பிரகாசரோட கோஷ்டி. அப்படியா? அப்ப இளையாழ்வார் இந்த கோஷ்டில தான் இருக்கார், யார் அவர் காட்டும் அப்படின்னு உடனே தூரத்திலேயே அது நன்ன ஒசரமா ஆஜானு பாகுவா சிவந்த திருமேனியோட ஜம்முன்னு இருக்காரே அவரே இளையாழ்வார் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் அவரை கை காற்றார். உடனே ஆள வந்தார் பார்த்தார், ஆம் முதல்வன் இவன். பவிஷதாச்சாரனுடைய அந்த மூர்த்தியுடைய ரூபம் அப்படியே இருந்துதான் இளையாழ்வாருக்கு. இவர் வரத்துக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விக்கிரகம் பார்த்த உடனே அப்படியே ஒத்து இருந்துதான். ஆம், முதல்வன் இவன் அப்படின்னாராம். எனக்கு அப்புறமா இந்த சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவன் இவனே அப்படின்னுட்டாராம். அழகா பார்த்தார். ராமானுஜர் இவரை பார்க்கல, யாதவ பிரகாசன் இவரை பார்க்கல, ஆனா ஆச்சாரிய கிருபா கடாட்சம் இளையாழ்வார் மேல விழுந்துடுத்து. இதனாலதான் கதர்றோம், விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா அப்படின்றோம். விழி கிடைச்சது, நம்ம பார்க்கவே வேண்டாம், நமக்கு நம்ம தெரியவே வேண்டாம், ஆனா குருவுக்கு நம்மள தெரியும் இல்லையா. குரு அழகா பார்த்தார், ஜோரா ஆம் முதல்வன் இவன். உடனேயே ஆள வந்தார், வரதராஜனிடத்திலே பிரார்த்திச்சென்றார். என்ன பிரார்த்தனை நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தே. இது வாட்ஸ்அப்ல இருக்க ஒரு பக்தை, குருஜி இந்த ஸ்லோகத்தை சொன்னா நாங்களும் டெய்லி சொல்லி 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 மனப்பாடம் பண்ணிடுவோம் இல்லையான்னு பிரார்த்திச்சிருந்தா. ராமானுஜர் இப்படியும் உத்தரவு கொடுக்கிறான்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். டெய்லி இனிமேல் இந்த ஸ்லோகம் ஆரம்பத்திலேயோ முடிவிலையோ நிச்சயமா சொல்லுவோம். இந்த ஸ்லோகம் சொல்லி சொல்லி அதை ஜபிச்சு ஜபிச்சு ராமானுஜர் தரிசனம் கிடைக்கட்டுமே நமக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஸ்கார.